மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 26.
அடுத்த நிலை, நான் சொல்லுகிறது இவ்வளவு சிந்தித்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள், தமிழர்களைப் போல அதிர்ஷ்டசாலிகள் உலகத்திலே இல்லை என்றால் இப்படி ஒரு நூல் கிடைத்ததே, இப்படி ஒரு நூல் கிடைத்ததே, இவ்வளவு எளிமையாக இவ்வளவு சரியாக யார், நீங்க இதை போய் உலகத்தில் சொல்லுங்க, எவனாவது இதை மறுக்கட்டும் பார்க்கலாம், எவனாவது மறுக்கட்டும் பார்க்கலாம். ஒன்று பாரபட்சமாக மறுக்க முடியுமே தவிர நீதி உணர்வு உள்ளவன் இதுதான் சமூகம் என்று கையெடுத்து கும்பிடுவான். நம் இனத்தை கையெடுத்து கும்பிடுவான். இப்படி ஒருவன் சொல்லி தந்து விட்டு உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி தந்து விட்டு போயிருக்கிறானா என்று அவனை மறந்து போய் நாங்கள் யாரோ யாரோ வெள்ளைக்காரர்கள் வகுத்த வகுப்பிலே போய்கொண்டிருக்கிறோம். அதுதான் நம் இழப்புக்கு காரணம். எனக்கு என்ன நம்பிக்கை, நல்ல விதை நல்ல இடத்திலே விழுந்து விட்டால் அது ஆலம்பிதை ஒரு புள்ளி அளவாகத்தான் விழுகிறது, ஆனால் அது விருட்சமாகி எத்தனையோ ஆயிரம் பேருக்கு அது நிழல் தருகிறது. என்னுடைய ஆசை என்னவென்றால், நான் விதைக்கிற இந்த விதை ஒரு புள்ளி விதைதான், ஆனால் உங்களில் பல ஆலமரங்கள் உருவானால் சமூகம் நிழல் பெறும். அந்த நம்பிக்கையோடு தான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்தளவிலே திருக்குறள் என்பது தமிழ் பாடம் அல்ல, வாழ்க்கை பாடம். திருக்குறளே அது எத்தனை சீர் வருகிறது, எத்தனை அடி வருகிறது, இதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போடுங்கள், அது தமிழாக படிக்கிற பொழுது படித்துக் கொள்வோம், வாழ்க்கையாக படிப்பதற்குத்தான் திருக்குறள். ஆகவே நன்றியுடைமைக்கு அடுத்ததாக நடுவு நிலைமையை வைக்கிறார். நன்றியுடைமையை நினைவாது நீ தர்மத்தோடு நேர்மையை சொல்லுகிற துணிவு பெற வேண்டும், அப்பொழுதுதான் சமூகம் சரியான முறையிலே வாழும். அதிலே பல வரிசைகள் உண்டு, நான் சொல்வதுண்டு. ஒரு சமூகம் சரியாக இருக்க வேண்டுமானால் அரசியலாளர்கள் சரியாக இருக்க வேண்டும், நீதித்துறை சரியாக இருக்க வேண்டும், காவல்துறை சரியாக இருக்க வேண்டும், அறிவுத்துறை சரியாக இருக்க வேண்டும். இவ்வளவு பேரும் சரியாக இருந்தால் சமூகம் எவர் முயற்சித்தாலும் பிழைக்காமல் தப்பிவிடும். இன்றைக்கு நோய் கிருமிகள் அங்கெல்லாம் போய்விட்டன, அங்கெல்லாம் போய்விட்டன. நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு, தீமையை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் தீமை எவ்வளவு விரிவாக இருந்தாலும் அது பல இனமாகத்தான் இருக்கும், தர்மம் கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்கு பலம் இருக்கும். நான் அதனால்தான் சொல்வது, இந்த களவு பொய் லஞ்சம் ஊழல் செய்கிற எவனாக இருந்தாலும் ஒரு மேடைக்கு கூப்பிட பேச விடுங்கள், நான் திருக்குறள் படித்து உயர்ந்தேன் என்று சொல்லத் தொடங்குவான். அவன் அதை ஒன்றும் படித்ததும் இல்லை சொல்றதும் இல்லை, அவனாலே நான் லஞ்சம் எடுத்து களவு எடுத்து லஞ்சம் வாங்கித்தான் இன்றைக்கு நாலு மாடி வீடு ஓஹோ என்று வாழுகிறேன் என்று எவனாவது மேடையிலே வந்து சொல்லுவானா? சொல்ல முடியவில்லை அல்லவா. அதுதான் தர்மத்தினுடைய பலம், அதுதான் தர்மத்தினுடைய பலம். கெட்டது செய்கிறவனும் தன்னை நல்லவன் போல காட்ட விரும்புகிறானே, அதனாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் தர்மத்தினுடைய பலம். அந்த பலம் உங்களாலே உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். செய் நன்றி அறிதல் படிங்க.
நடுவு நிலைமை அதாவது பகை, நொதுமல், நட்பு எனும் மூன்று பகுதியினும் அறத்தின் வலுவாது ஒப்ப நிற்கும் நிலைமை.
நடுவு நிலைமை என்றால் என்ன என்று சொல்லுகிறார் பரிமளகர். நான் உங்களுக்கு சொன்னேன் மூன்று வகையான உறவு நிலை, அதிலே ரெண்டு தான் உறவு நிலை, மூன்றாவது உறவற்ற ஒரு தொடர்பு நிலை. அதிலே ஒன்று நட்பு, அடுத்தது பகை, மூன்றாவது நட்பும் இல்லை பகையும் இல்லை. இந்த மூன்று வகையான தொடர்பு முறைதான் நமக்குள்ளே இருக்கிறது, தமிழர்கள் அதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று நட்பு, அடுத்தது பகை, இந்த ரெண்டும் இல்லாத நிலைக்கு நொதுமல் என்று பெயர். இந்த மூவரிடத்தும் நீ நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும். ஒரு நண்பனும் பகைவனும் வழக்கு கொண்டு வந்து விட்டான் உடனே எனக்கு பகைவன் தானே, அவன் நண்பனோடு சேர்ந்து தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லத் தொடங்கினால் சமூகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த மூவரிடத்தும் நடுவு நிலைமையோடு பேசுகிற தெம்பு இருக்க வேண்டும். அதைத்தான் பரிமளகர் சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள்.
அதாவது பகை, நொதுமல், நட்பு என மூன்று பகுதியினும் அறத்தின் வலுவாது ஒப்ப நிற்கும் நிலைமை.
ஒப்ப என்று ஒன்றாக பார்த்து, மூன்று பேரையும் சமமாக பார்த்து அவன் நிற்க வேண்டும். ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல். இந்த வசனம் ஞாபகத்தில் இருக்கிறதா? உரைப்பாயிரத்திலே பரிமளகர் எழுதினார். அதுதான் அந்த ஒப்ப, சமமாக பகைவன் நட்பன் நண்பன் நொதுமலாளன் என்ற பிரிவே இல்லாமல் சமமாக பார்க்க வேண்டும். அதற்கு பெயர்தான் நடுவுநிலைமை. அகுதாவது என்று தொடங்கினாரே, அகுதாவது நடுவுநிலைமையாவது. படிங்க.
இது நன்றி செய்தார் மாட்டு அந்நன்றியினை நினைத்த வழி சிதையும் ஒன்றே, சிதையும் அன்றே,
சிதையும் அன்றே. அது அது ஏன் அந்த அதிகாரத்துக்கு பின்னால வச்சுட்டு சொல்றார், இது நன்றி செய்தார் மாட்டு அந்த நன்றியை நினைத்தால் இந்த நடுவு நிலைமை சிதையும். அப்படி சிதையக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம் வைத்தாராம். படியுங்க, திருப்பி படியுங்க அந்த வரியை.
இது நன்றி செய்தார் மாட்டு அந்நன்றினை நினைத்த வழி சிதையும் அன்றே, அவர் இடத்து சிதையலாகாது என்றற்கு செய் நன்றி அறிதலின் பின் வைக்கப்பட்டது.
அவரிடத்தும் சிதையலாகாது. நீ நன்றி கடன் பட்டிருக்கிறாய், பிரச்சனை வருகிறது, நன்றி கடன் பட்டவன் வந்து நிற்கிறான், அதெல்லாம் நன்றி கடன் உன்னுடைய தனி பிரச்சனை, சமூக வாழ்க்கையிலே அதை பார்க்காதே, நேர்மையாக இது சரி இது பிழை என்று சொல்ல பழகு என்றபடியால் தான் அந்த அதிகாரத்துக்கு பிறகு இதனை வைக்கிறார் என்கிறார் பரிமளலகர்.
குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறேன். உரை: தகுதி என ஒன்றே நன்று. நடுவு நிலைமை என்று சொல்லப்படும்
முதல் ஒரு தரம் அவர் வாசிக்கட்டும், பிறகு நாங்கள் நூலுக்குள்ளே நுழையலாம்.
தகுதி என ஒன்றே நன்று. நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறமுமே நன்று. பகுதியான் பார்பட்டு ஒழுகப் பெறேன். பகை, நொதுமல், நன்பு எனும் பகுதி தோறும் தன் முறைமையை விடாது ஒழுகப் பெறேன்.
இவ்வளவுத்தையும் முதல் விளங்குவோம். குறள் படிங்க.
தகுதி என ஒன்று நன்றே பகுதியால்,
தகுதி என ஒன்று நன்றே. இங்கே பரிமளலர் உரையை நீங்கள் பார்த்தீர்களா தெரியும், தகுதி என்பது நடுவு நிலைமை என்னும் தகுதி. திருவள்ளுவர் சொல்லை எவ்வளவு சுருக்கமாக சுருக்க முடியுமோ சுருக்கி பயன்படுத்துவார். பரிமளலகவர் விளக்கம் வருகிற அளவுக்கான சொற்களை சேர்த்து சொற்சுருக்கத்தை பயன்படுத்துவார். நாங்கள் அதுவும் இனி எங்கள் தகுதிக்கேற்ப அதை விரித்துக் கொள்வோம். தகுதி என்று சொன்னாரே, என்ன தகுதி? ஒரு தகுதி போதும், அதுதான் அந்த முதல் அடிக்க அர்த்தம். தகுதி என ஒன்று நன்றே. அது என்ன தகுதி என்றால், நடுவு நிலைமை என்று தகுதி ஒன்று இருக்கிறதா? அது ஒன்று போதும் என்று விட்டார். இதிலே பரிமளலர் உரையை நீங்கள் கவனித்தால் தெரியும், குறளிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறார். தகுதி என ஒன்று நன்றே, இதுதான் திருக்குறள். பரிமளலர் என்ன சொன்னார், தகுதி என ஒன்றே நன்று என்றார். அந்த ஏகாரத்தை கொண்டு வந்து இங்கே சேர்த்துக் கொள்கிறார். ஏகாரத்தை கொண்டு வந்து இங்கே சேர்க்க, அந்த உரை படிக்கிற பொழுது நான் திரும்ப 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 சொல்லுகிறேன், இது பேப்பர் படிப்பது போல படிப்பு அல்ல. திருக்குறள் படிப்பது, பரிமள உரை படிப்பது என்பது ஏதோ பேப்பர் வாசிப்பது போல இன்றைக்கு துணைவேந்தர் கைது செய்யப்பட்டார் என்ற படிப்பு இல்லை. இந்த படிப்பு எப்படிப்பட்ட படிப்பு என்றால், நீங்கள் ஒரு குறள் வரிக்கு உரை படிக்கிற பொழுது என்ன மாற்றங்கள் பரிமளலகர் கொண்டு வருகிறார் என்பதை உள்வாங்கி படிக்க வேண்டும். அது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன பிறகு நீங்கள் கவனிக்கிறீர்களா, ஒன்று நன்றே என்று இருந்ததை ஒன்றே நன்றி என்று மாற்றிக் கொள்கிறார்.
பகுதியால் பார்பட்டு ஒழுகப் பெறின்,
பகுதியான் பாட்பட்டு ஒழுகப் பெறின். அதாவது நட்பு, பகை, நொதுமல் என்ற பகுதிகளுக்கு ஆட்படாமல் அதற்கு அப்பாற்பட்டு நீ ஒழுக முடியுமாக, நடுவு நிலைமையோடு ஒழுக முடியுமாக இருந்தால் அந்த தகுதி என ஒன்றே நன்று. இவ்வளவுதான் குறள். அதாவது நடுவு நிலைமையினுடைய சிறப்பை சொல்வதற்காக முதல் குறள் வைக்கிறார். இது ஒன்று உன்னிடம் நடுவு நிலைமை இருக்கிறதா, அது ஒன்றே உன்னிடம். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, ஏதாவது ஒரு அறத்தை கடைபிடிக்க தொடங்குங்கள். ஒரு அறை எல்லாம் இவ்வளவு திருக்குறள் சொல்லியிருக்காரு, இத்தனை அறையும் நம்மால முடியுமா சார், நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், ஒரு அறத்தை கடைப்பிடி, அது மற்ற அறங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். இதை நம்புங்கள், முதல்ல நம்புங்கள். என்னால் இவ்வளவு முடியாது என்று பிரமிப்பு வேண்டாம். ஏதாவது உனக்கு ஒத்துப்போற ஒன்றை கடைபிடிக்க தொடங்கினால் அதுவே கொண்டு வந்து மற்றவெல்லாவற்றையும் சேர்க்கும். அதனாலே திருவள்ளுவர் இந்த முதல் குறளிலே அதிகாரங்களிலே அந்த அந்தந்த விஷயத்தை சிறப்பித்து கூறுவார். தகுதி என ஒன்றே நன்று, அதாவது நடுவு நிலைமை எனும் சொல்லப்படுகிற அந்த தகுதி என்கின்ற ஒன்றே நன்று. அது எப்ப நன்று என்று இருக்கும் என்றால், நட்பு, நொதுமல், பகை என்று பகுதியாற் பாட்படாமல் நீ ஒழுகப் பெறுவாயானால், பிரிக்கப்படாமல் நேர்மையாக ஒழுகுவாயானால் அது ஒன்றே நன்று. உரை முடிந்தது. இனி உரை குறிப்பு சொல்ல போகிறார்.
உரை குறிப்பு: தகுதி உடையதனை தகுதி என்றார். ஊரானோர் தேவகுலம்
நீங்க ஒரு தரம் படிச்சு முடியுங்க, நான் திருப்பி சொல்றேன்.
தகுதி உடையதனை தகுதி என்றார். ஊரானோர் தேவகுலம் என்பது போல பகுதியான் என் புலி ஆண் உருபு தோறும் என்பதன் பொருட்டாய் நின்றது. பெருன் என்பது அவ்வொழுக்கத்தில் அருமை தோன்ற நின்றது. இதனால் நடுநிலைமை எது சிறப்பு கூறப்பட்டது.
சரி, அதாவது தான் சொன்ன உரைக்கு இனி நமக்கு அதுக்கு மேற்பட்ட விளக்கங்கள் சொல்லுகிறார். இது உரை குறிப்பு என்று சொல்லப்படும். உரை சொல்லிவிட்டார், உரை குறிப்பு சொல்லுகிறார். முதல் வரிய வாசியுங்கள்.
தகுதி உடையதனை தகுதி என்றார்.
இது முதலடி. எங்காவது அகராதியை எடுத்து பார்த்தால் தகுதி என்ற சொல் போட்டால் நடுவு நிலைமை என்று போட்டிருக்குமா? தகுதி என்ற சொல்லுக்கு அர்த்தத்திலே நடுவு நிலைமை என்று பொருள் போடப்படாது. அப்ப இங்கே நடுவு நிலைமையை குறிப்பதற்கு தகுதி என்ற சொல்லை போடுகிற அதிகாரத்தை திருவள்ளுவருக்கு யார் கொடுத்தது? நான் சொல்றது விளங்குறதா? சில நேரத்திலே மொழி நேரடி பொருளிலே பார்த்தோமானால் அந்த மொழி அந்த பொருளை உள்வாங்காது. ஆனால் அனுபவத்திலே பார்க்கிற பொழுது சில சொற்கள் சில பொருளை தானாக உள்வாங்கும். அது நாம் அனுபவத்திலே பார்க்கிற பொழுதுதான் தெரியும். சில சொற்களுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று இங்க பாருங்க, ஐயோ இது என்ன சொல், இது இந்த இது தருகிற உணர்ச்சி என்ன? ஒன்று நமக்கு ஒரு அவலச் சொல்லாகத்தான், ஐயோ என்றோனே அவலச் சொல்லாகத்தான் படுகிறது. கம்பன் இதை கையாளுகிறான். ஐயோ என்ற சொல்லுக்கு வியப்பு அங்கே பொருளாகிறது. மையோ மரகதமோ மலை முகிலோ மறை கடலோ ஐயோ இவன் வடிவென்பது என்று அவன் கையாளுகிற பொழுது இந்த ஐயோ என்பதற்கு இருக்கிற அந்த அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தம் உள்ளே நுழைவது போல சில சொற்களுக்கு சில பேர் கையாளுகிற பொழுது வேறு அர்த்தங்கள் வந்து நுழையும், அகராதியிலே இல்லாத அர்த்தங்கள். இங்கே நடுவு நிலைமைக்கு தகுதி என்று ஒரு சொல் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, அந்த அந்த சொல்லுக்கு இது அடங்குமா என்றால் அடங்காது. ஆனால் நடுவு நிலைமை என்பது தகுதியுடைய ஒரு பண்பா இல்லையா? நடுவு நிலைமை என்பது தகுதியுடைய ஒரு பண்புதானே. ஆகவே அந்த தகுதியுடைய பண்பை தகுதி என்ற சொல்லாலேயே குறித்தார் என்று எழுதுகிறார். தகுதி உடையதனை தகுதி என்றார். இந்த மனுஷர்களுக்கு எழுத்த கூட கணக்கு பார்த்து பேசுறார் போல் தெரிகிறது. என்ன பரிம திருவள்ளுவரை படித்தவர் அல்லவா? இது நாங்க இந்த வசனத்தை எழுதுறேன்டா, இப்ப பாருங்க நான் இந்த இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு எவ்வளவு சொல் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர் ரொம்ப சுருக்கமா சொன்னார், தகுதி உடையதனை தகுதி என்றார். எது தகுதி உடையது? நடுவு நிலைமை. நடுவு நிலைமை தகுதியுடைய ஒரு பண்பென்றபடியால் தகுதி என்ற சொல்லாலேயே அதை குறிப்பிட்டார். திருக்குறள் படிக்க 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 நீங்களும் இப்படி பேச ஆரம்பிக்க போகிறீர்கள், வீட்டிலே பெரும்பாலும் துரத்தப்படுவீர்கள். இரண்டாவது வரி:
ஊரானோர் தேவகுலம் என்பது போல பகுதியான் என் புலி ஆண் உருபு தோறும் என்பதன் பொருட்டாய் நின்றது.
இதை கொஞ்சம் கவனியுங்கள். பகுதியான் பாட்பட்டு ஒழுகப்பெறின், இரண்டாவது குறள் அடி வருகிறது. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பாட்பட்டு ஒழுகப்பெறின். அதாவது நொதுமல் நட்பு பகை என்கின்ற பகுதிகளால் பிரிவுபடாமல் ஒருவன் ஒழுக முடியுமால் இருந்தால் அந்த நடுவு நிலைமை நன்று. இந்த பகுதி யான் என்று ஒரு சொல் வருகிறது அல்லவா, இதுல பரிமாளர் நிப்பாட்டுகிறார். இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. அப்படி சொல்ல முடியுமா என்றால் இங்கே இந்த பகுதி யான் என்றால் அதுக்கு நீ எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் பகுதி தோறும் என்று பொருள் கொள்ள வேண்டும். நட்பு பகை நொதுமல் என்கின்ற பகுதி தோறும் நீ பாட்பட்டு ஒழுகுவாயானால் அந்த தகுதி ஒன்று நன்று. தொறும் என்ற அர்த்தம்தான் இந்த யான் என்ற உறுப்பு அந்த இதுக்கு வர வேண்டும். பகுதி யான் என்பது பகுதி தொறும் என்று வர வேண்டும். பரிமாளரகர் சொன்னோனே படித்த உலகம் அது, அந்த காலத்து உலகம். இப்ப நான் இதுவும் சொல்லிட்டு போகலாம், நீங்க ஒருத்தரை ஒன்றும் கேட்க போறதில்லை. ஒருத்தர் கேட்டார், போய் பரிமாளரே நிறுத்தும், பகுதியான் பாட்பட்டு ஒழுகப்பெறின் என்பதற்கு பகுதி தோறும் பாட்பட்டு ஒழுகப்பெறின் என்று பொருள் சொல்லுகிறீரே, அப்படி சொல்வதற்கு இடம் இருக்கிறதா? பழைய காலத்தில் அப்படி கேட்பார்கள். அதனால தான் புத்தகங்கள் அப்போ அதிகம் வரையில்லை, வந்தது சரியா இருந்தது. இப்போ அதிகம் வருது சரியாகவும் இல்லை. ஏனென்றால் இப்போ கேள்வி கேட்கிறவர்கள் ஒருத்தரும் இல்லை. இது கேட்டோடனே பரிமாளரகர் உடனே ஒரு மேற்கோள் காட்டுகிறார், தனக்கு முந்தியவர்களுடைய மேற்கோள் காட்டுகிறார். ஊர் அது என்னது? ஊரான் ஓர் தேவகுலம். தேவகுலம் என்பது கோயிலுக்கு ஒரு பெயர், ஆலயம் என்பதற்கு தேவகுலம் என்று பழைய மொழியிலே, அது தேவகுலம் என்றால் ஆலயத்துக்கு ஒரு பெயர். ஊரான் ஓர் தேவகுலம் என்று வேறெங்கேயோ இவருக்கு முந்தின பாடலிலே உயர்ந்தவர்களுடைய ஒரு பாடல் வரி வருகிறது. கீழே போட்டிருக்கிறார்களா, எங்க வருது என்று? சரி, மேல் முற்பட்ட ஒரு இலக்கியத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். ஊரான் ஓர் தேவகுலம், தேவகுலம் என்றால் கோயில். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஊர்தோறும் ஒரு கோயில் வேண்டும் என்பதை சொல்வதற்கு ஊரானோர் தேவகுலம் என்று ஒரு தொடர் இருக்கிறது. அங்கே ஊரானோர் தேவகுலம் என்றால் ஊர்தோறும் ஒரு தேவர்குலம் என்று அந்த ஆணுருவுக்கு தொறும் என்று அர்த்தம் கொள்கிறாயல்லவா, அதுபோலத்தான் நான் இங்கேயும் கொண்டிருக்கிறேன் என்று காட்டின உடனே மேலே போம் பரிமேலழகரே என்று சொல்லிவிட்டார். நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? ஊரானோர் தேவகுலம் என்கிற அந்த ஆணுருவுக்கு தொறும் சொல்வது போல, பகுதியான் என்கிறதிலே வருகிற ஆணுருவுக்கு தொரும் என்ற அர்த்தம் கொண்டு நீ நான் பொருள் எழுதியிருக்கிறேன் என்பதை நிரூபணம் செய்கிறார் பரிமேலழகர். இதெல்லாம் மொழியாக படிக்க விரும்புகிறவர்கள் இந்த இடத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் வேணாம் சார், ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை. அடிப்படை உரை தெரிந்தால் போதும். உரைக்கு பிறகு வருகிற குறிப்பு, மொழி குறிப்பு, பொருட்குறிப்பு என்று ரெண்டு வகையான குறிப்புகள் எழுதுவார். மொழியாகவும் நான் படிக்கப் போகிறேன், என்னுடைய தாய்மொழியை செம்மையாக படிக்கப் போகிறேன் என்றால் இந்த மொழி குறிப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, எனக்கு நான் அறம்தான் படிக்கப் போகிறேன் என்றால் அது தெரியாவிட்டால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆகவே இது விளங்காதவர்கள் ஒன்றும் கவலைப்படாமல் தொடருங்கள்.
பெருன் என்பது அவ்வொழுக்கத்தில் அருமை தோன்ற நின்றது.
இதுல அதான் பாருங்க, அந்தாலே சிக்கனம் பிடிச்சு பண்ணினது. அதுக்கு விளக்கம் சொல்றேன். அவர் என்ன சொன்னார், தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பாழ்பட்டு ஒழுக பெறின், பகுதியால் பிரிவுபடாமல் நீ நடுவு நிலைமையோடு ஒழுக பெறுவாயானால். இந்த ஆனால் ஒரு ஐய கருத்து இருக்கிறது பாருங்கள். நீ நன்றாக படிப்பாயானால் பாஸ் பண்ணுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நல்லா படிக்க மாட்டாய் என்ற அர்த்தம். இந்த நீ நன்றாக படிக்கிறாய் பாஸ் பண்ணுவாய் இந்த கூற்றுக்கும், நன்றாக படிப்பாயானால் பாஸ் பண்ணுவாய் என்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க ஒரு சந்தேகம் வைக்கிறார் என்று அர்த்தம். இங்கே பெறின் என்று இருக்கிறது இல்லை, பெற்றால் என்று அர்த்தம். பெறின் என்றால் பெற்றால். அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால், அது ஐயக்கருத்தில் சொன்னது அது லேசான வேலை இல்லை என்பதை குறிப்பதற்கு ஐயக்கருத்தை போட்டார். அதாவது நட்பு, பகை, நொதுமல் என்ற மூன்று பேரிடத்தும் சமமாக நடப்பது, இதையெல்லாம் பார்க்காமல் நடுவு நிலைமையாக நடப்பது என்பது லேசான வேலை இல்லை. அதை சொல்வதற்காக பெறின் என்று ஐயக்கருத்தை போட்டார். அப்படி அது உன்னாலே செருவது கஷ்டம், ஆனால் அது வந்துவிட்டால் அது ஒன்றே போதும் என்ற அர்த்தத்திலேதான் இந்த பெறின் என்பதை கொண்டு வந்து போட்டார் என்கிறார் பரிமேலழகர். நாங்கள் ஆயுள் காலம் முழுக்க படித்தாலும் இப்படி படிப்போமா? நமக்கும் சேர்த்தந்தால் படித்து வச்சுட்டு போயிட்டுது பாருங்க, நமக்கும் சேர்த்து படித்து வச்சுட்டு போயிட்டு படிங்க. அவரை போய் பிராமணன் அதை இதென்று சொல்லி நாம் ஒதுக்க நினைக்கிறோம். அதை விட ஒரு பாவம் இருக்க முடியுமா?
நான் நடுவு நிலைமையது சிறப்பு கூறப்பட்டது.
அப்ப முதல் குரலிலே நடுவு நிலைமையின் சிறப்பு சொல்லிவிட்டார். நான் எப்பவும் சொல்வேன், உரை குறிப்பினுடைய கடைசியிலே பிரிவுகள் செய்வார் பரிமேலழகர். பிரிவு செய்தால் அடுத்து வரப்போறது வேறொரு விஷயமாக இருக்கும். இங்கே நடுவு நிலைமையின் சிறப்பு கூறினார் என்று சொன்னபடியால் இனி வேற ஏதோ சொல்ல போகிறார் என்பது விளங்குகிறது. அப்ப அதை படிப்போம். அடுத்த குரல்
மறுவாசிப்பு. தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்பட்டு ஒழுக பெறேன். தகுதி என ஒன்றே நன்று, நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறமுமே நன்று. பகுதியான் பார்பட்டு ஒழுக பெறேன். பகை, நொதுமல், நண்பு எனும் பகுதிதோறும் தன் முறைமையை விடாது ஒழுக பெறேன். உரை குறிப்பு. தகுதி உடையதனை தகுதி என்றார். ஊரானோர் தேவகுலம் என்பது போல பகுதியான் என்பொழி ஆண் உருபு தோறும் என்பதன் பொருட்டாய் நின்றது. பெறின் என்பது அவ்வொழுக்கத்து அருமை தோன்ற நின்றது. இதனால் நடுவு நிலைமையது சிறப்பு கூறப்பட்டது.
இப்ப பாருங்க, ஒரு குரல் படித்தோம், ஒரு புது சொல் எங்களுக்கு அறிமுகமாகிவிட்டது. தேவகுலம் என்றால் என்ன அர்த்தம்? கோயில் என்று அர்த்தம். எங்க சார் போயிட்டு வரீங்க? தேவகுலம் போயிட்டு வருகிறீங்க. கிட்ட வரமாட்டான் ஒருத்தனும். அதாவது இதெல்லாம் நம்ம மொழி, நம்ம மொழி சொற்களை இழந்து போய் நிற்கிறோம். ஆங்கில சொற்கள் அது தெரியாதா இது தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணுகிறோம். நம்ம மொழியிலே இருந்த பயிற்சி தெரியல. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுகளை சொல்ல ஆள் இல்லாமல் போனால் இதுக்கு வேற உரம் சொல்ல வேண்டி வந்துவிடும். அவனவன் இஷ்டப்பட்டபடி உரை சொல்வான். ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பது தகுதி என்று தெரிந்து கொள்ளுங்க. தேவகுலம் என்றால் கோயிலை குறிக்கப்படுகிற இன்னொரு சொல். இரண்டாவது குறளுக்குள்ளே நுழைவோம்.
குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்தில் ஏமாப்பு உடைத்து.
எச்சத்து கேமாப்பு உடைத்து.
செப்பம் உடையவன் ஆக்கம் நடுவு நிலைமையை உடையவனது செல்வம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பிறர் செல்வம் போல் அழிவு இன்றி அவன் வழியினுள் எல்லாருக்கும் வழியாதலை உடைத்து. உரை குறிப்பு.
ஏமாப்பு என்றால் பலம். நீ நடுவு நிலைமை தவறாமல் உன்னிடம் ஒரு செல்வம் வரும் என்றால் அந்த செல்வம் உன்னுடைய சந்ததிக்கும் பலத்தை கொடுக்கும். ரொம்ப கவனமா படிக்க வேண்டியதெல்லாம் நாங்க நம்பாதபடியால் தான் இழந்து போய் நிற்கிறோம். உன் சந்ததிக்கும் பலத்தை கொடுக்கும். செப்பம் என்ற பெயராலே நடுவு நிலைமையை குறிக்கிறார். முதல் குறளில் என்ன சொன்னார்? தகுதி என்ற சொல்லாலே நடுவு நிலைமையை சொன்னார். இப்போ செப்பம் என்ற சொல்லாலே சொல்லுகிறார். செப்பம் உடையவன் ஆக்கம் படிங்க.
செப்பம் உடையவன் ஆக்கம் நடுவு நிலைமையை உடையவனது செல்வம்
சிதைவின்றி எச்சத்துக்கு ஏமாப்புடைத்து. அது அழியாமல் உன்னுடைய சந்ததிக்கும் பயன் செய்யும் என்கிறார். திரும்ப திரும்ப அதே வருகிறது. இங்க பாருங்க, அவர் சேர்த்த பணம் அவருக்கு இன்றைக்கு இல்லாம போய்விட்டது. எவருக்கு? அவருக்கு. அதாவது உனக்கே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ திருவள்ளுவர் சொல்லுகிறார், பணத்தை கண்ட வழியிலே சேர்த்து லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே குவிப்பேன் என்று பைத்திய கரத்தனமாக குவிக்காதே. இது உள்ளுக்கு இன்னும் சொல்ல போகிறார். நம்ம ஆசைக்கு ஒரு அளவில்லை. முதலிலே நம் தேவைக்கு சேர்ப்போம், அடிப்படை தேவைக்கு சேர்ப்போம், பிறகு ஆடம்பர தேவைக்கு சேர்ப்போம், ஆடம்பர தேவைக்கு சேர்த்த பிறகு அடுத்த நாள் தேவைக்கு சேர்ப்போம். இன்றைய ஆடம்பரம் போக நாளைக்கு அடுத்த நாள் ஆடம்பரம் சேர்ப்போம், பிறகு அடுத்த சந்ததியின் ஆடம்பரத்துக்கு சேர்ப்போம். இதுக்கு எங்க முடிவு? பிறகு அதுக்கடுத்த சந்ததி, அடுத்தது சந்ததி. இந்த தொகைகள் சொல்லுகிறார்கள். இந்த இப்ப எல்லாம் எனக்கு அதுக்கு எத்தனை பூஜ்யம்ங்கிறதே தெரியாது. பாருங்க, என்ன பண்ணுவான் இதை வைத்து, என்ன பண்ணுவான் எனக்கு சத்தியமா தெரியவில்லை. பாருங்க, சாப்பிடுவதற்கு சாப்பாடு, உடுப்பதற்கு ஒரு மரியாதையான உடுப்பு, சரி கொஞ்சம் ஆடம்பரமா அழகா படப்புறையா போடு, சில அணிகலன்கள், இதுக்கு மேல வச்சு நீ என்ன பண்ணுவாய்? நீ போட்டால் என்ன? அப்படித்தான் நீ போட்டாலும் மற்றவர்கள் பார்க்க போடுகிறான்டா, உனக்கு அவன் உன்னை திட்ட போகிறான். அது கூடவா தெரியவில்லை? உன்னை பார்த்த உடனே இங்க பாரு இவ்வளவு இவ்வளவு போட்டுன்னு போறான், நமக்கு ஒன்னும் இல்ல சார், வெறும் மஞ்சள் கட்டையை கட்டி தாலி கட்டிருக்கேன் பாரு சார், இத்தனை தாலி கட்டி கொண்டு போறான்னு உன் மேல எரிச்சல் உண்டாக்குவதற்காக இதையெல்லாம் நீ மெனக்கட்டு செய்கிறாய்? எளிமையை போல ஒரு அழகுண்டா? எளிமையை போல ஒரு அழகுண்டா? சில பெண்களை நான் பார்ப்பேன், நகைக்கடையாக போவார்கள். சில பெண்களை பார்ப்பேன், சும்மா ஒரு கொட்டன் சாரி, நல்ல மஞ்சள் பூசிய முகம், நெற்றி நிறைய போட்டு, தலையிலே மல்லிகைப்பூ, ஒரு சின்ன நகை, கையெடுத்து கும்பிடலாம் போல் இருக்கும். யாருக்கும் அவர்களை பார்த்து ஒரு பொறாமை எரிச்சல் வராது. இதை விட என்ன அழகு இருக்கிறது? மற்றவர்கள் கவனத்தை ஈர்ப்பதானால் அதுதான் சரியான ஈர்ப்பு. அதுதான் உண்மையில் பொறாமைப்பட வைத்து, ஆசைப்பட வைத்து. இப்ப அப்படித்தானே வந்து விட்டது. அடுத்த தலைமுறை. எனக்கு இந்த சொல்லுகிற தொகைகளையும் இந்த தொகைகளை வைத்துக் கொண்டு அதுக்கடுத்தபடி ஏற வேணும் என்று இவர்கள் எல்லாம் சிறை முதலியவற்றுக்கு சென்று வருவதையும் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு இதுல இருக்கிறதுல ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கு தந்தா நான் 5 தலைமுறைக்கு வாழுவேன் போல இருக்கிறது. வயிறு 3 நேரம் வயிறு பசியார ருசியான சாப்பாடு, நல்ல உடை, படுக்க. இப்ப நீ என்ன எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் 6 அடி கட்டில தானே படுக்க முடியும்? 600 அடி கட்டில படுக்க முடியுமா? சாப்பாடு அவ்வளவு தானே சாப்பிட முடியும்? ஒரு வயிறுக்கு தான் சாப்பிட முடியும். நான் ரொம்ப பணக்காரன் சார், எனக்கு அதெல்லாம் சரி வராது, எனக்கு ஒரு 10 தட்டில போடுங்க, போட முடியுமா? தூக்கம் அவ்வளவு தானே தூக்க முடியும்? இது தெரிந்து கொண்டு சில பேரை மாயை மயக்கி விடுகிறது. தயவு செய்து கும்பிட்டு கேட்கிறேன், இதுகளுக்கு ஆட்பட்டு விடாதீர்கள். இந்த ஆட்படுதல் வந்து விட்டால் ஆசை பெருகும். ஆசை பெருகினால் பாவம் பெருகும். தவிர்க்க முடியாது, பாவம் பெருகிவிடும். பாவத்தாலே சில வேளை நீங்கள் பொருள் சேர்த்து விடுவீர்கள். அது உங்களையும் அழித்து உங்கள் சந்ததியையும் அழிக்கும். முட்டாள்தனமாக இந்த பொருளை ஏன் சேர்க்கிறார்கள்? இப்படி களவு போய் எல்லாம் சொல்லி ஏன் சேர்க்கிறார்கள்? தாமும் வாழலாம் தம் சந்ததியும் வாழலாம் என்ற நினைப்பிலே தான் சேர்க்கிறார்கள். நீ சும்மா இருந்திருந்தால் அந்த சந்ததி நன்றபடி வாழ்ந்திருக்கும். நீ சும்மா இருந்திருந்தால் உன் சந்ததி இப்ப இப்படி எல்லாம் பழி சேர்த்து காசு சேர்க்கிறாயே, இந்த பழிக்காக, நீ செய்த பழிக்காக உன் சந்ததியும் அழிய போகிறது. தயவுசெய்து இதை மறந்து போகாதீர்கள். சந்ததியும் அழியும், சந்தேகம் இல்லை. அப்பன் செய்த பிழைக்காக பிள்ளை அழிவான். நீ ஒன்னும் பிள்ளைக்கு பொருள் சேர்க்க வேண்டாம். அவன் அவன் விதிக்குரிய அது பின்னுக்கு சொல்ல போறார். இப்ப திருவள்ளுவர் விதிக்குரிய பொருள் வந்து சேரும். நீ ஒன்னும் கஷ்டப்ப நீ அள்ளி கொட்டி வைத்தாலும் இல்லை என்றால் இல்லைதான், இருக்கிறது என்றால் இருக்கிறது தான். ஆகவே இந்த வீண் பழி தேடாதே. செப்பம் உடையவன் ஆக்கம் அடுத்த என்ன சொல்லுங்க?
நடுவு நிலைமை
இல்ல, அது குரலை சொல்லுங்க. செப்பன் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கும் ஏமாப்புடைத்து. எச்ச உன்னுடைய சந்ததிக்கும் அது போய் சேரும். கொஞ்சம் பணம் சேர்த்துவை அது போதும். பழித நீ பொருள் தேடுகிறேன் என்று பழி தேடி வைத்து விடாதே. பிள்ளைகளுக்கு செய்கிற பெரிய துரோகம் அது. பாவம் சும்மா பிறந்தது. நீ கார் வாங்கி கொடுக்கிறேன் அது வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி பழியும் வாங்கி கொடுத்து விட்டாயே. கார் தொலைந்து போகும், பழி தொலையாது. இதை திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு காரணம் உங்களுடைய மனதின் அடி வேர் வரையும் இந்த செய்தி போக வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். இப்ப படிங்க.
செப்பமுடையவன்
நான் சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். இவர் பெரிய கொம்பா இலங்கையில் இருந்து வந்து சொல்றதுக்கு என்று இதெல்லாம் திருவள்ளுவரும் பரிமேலழகரும் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பொய்யாமொழி புலவன் என்று பெயர். அவர் சொன்னா பொய்க்காது. என்னுடைய வேலை ஒரு ஒளிபெருக்கியினுடைய வேலை. அவர் சொன்னதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான்.